SBS தமிழ்.
வணக்கம் சத்யநாதன் அவர்களே.
வணக்கம் தைசல் அவர்களே.
என்ன ஒரு ரெண்டு மாசமா காணாம போயிட்டீங்க, திரும்ப வந்திருக்கீங்க? வாழ்க்கையில எல்லாம் நம்மளை பாதிக்கிற பல அம்சங்களை முடிவுகளை எல்லாம் கம்ப்யூட்டர் அல்லது தமிழ்ல சொல்ல போனா கணினி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது இல்லையா? அந்த செய்தி உண்மைதானா சொல்லுங்களேன்.
இது பெரும்பாலும் உண்மைதான் ரைசல். தரவுகளை சரியாக கணினிக்குள் திணித்தால் அந்த கணினிகள் சரியான முடிவுகளை அல்லது டிசிஷன்களை எடுக்கும் என்று நம்ப முடியும். உதாரணமா பார்த்தால், 1997 செஸ் விளையாட்டில் உலக சாம்பியனாக இருந்தவர் கேரி காஸ்பரோவ் என்ற ரஷ்யர், டீப் ப்ளூ என்ற கம்ப்யூட்டருடன் இவர் விளையாடினார், ஆனால் தோற்று போனார். காஸ்பரோவ் அதுவரை ஆடிய போட்டிகளில் அவர் எப்படி ஆடினார் என்ற தரவுகள் டீப் ப்ளூ என்ற கணினிக்குள் புரோகிராம் செய்யப்பட்டது. அந்த கணினியுடன் விளையாடிய காஸ்பரோவ் தோற்று போனதால் மிக சிறந்த மனித மூளையை கூட கணினிகள் எடுக்கும் முடிவுகள் காரணமாக தோற்கடிக்க முடியும் என்பதை இந்த IBM என்ற கணினி நிறுவனம் உறுதி செய்கிறது. இன்று நாளாந்த வாழ்வில் கம்ப்யூட்டர்கள் தான் நமக்கான பல முடிவுகளை எடுக்கின்றன. வாகனம் ஓட்டும் போது நாம் செல்ல வேண்டிய பாதையை கம்ப்யூட்டர்கள் சொல்கின்றன. ஒரு தலைப்பில் ஒரு புத்தகத்தை தேடினால் அந்த புத்தகம் எங்கே கிடைக்கிறது அல்லது எங்கே வாங்க முடியும் என்ற முடிவை நாம் எடுப்பதற்கு கம்ப்யூட்டர் தான் துணை செய்கிறது. எதிர்வரும் நாட்களில் காலநிலையை சொல்கிறது, இளையராஜாவின் பாடல் ஒன்றை தேடிப்பிடித்து இசைக்கிறது, விமான பயணத்தை ஒழுங்கு செய்கிறது என்று இப்படியே சொல்லிக் கொண்டு போகலாம். கம்ப்யூட்டருக்குள் திணிக்கும் தரவுகளை அல்லது டாட்டாக்களை அல்லது டேட்டாக்கள் என்று சொல்கிறார்கள், நம் தேவைக்கு ஏற்ப டேட்டா மேட்சிங் என்ற ஒரு தரவு ஒப்பீடு செய்து நமக்கு தேவையான ஆயிரக்கணக்கான தீர்மானங்களை அல்லது முடிவுகளை கம்ப்யூட்டர்கள் எங்களுக்கு கொடுக்கின்றது. இந்த டிசிஷன் மேக்கிங், அதாவது தீர்மானங்களை முடிவுகளை எடுப்பது என்பது நம்மோடு மாத்திரம் அல்லது தனிப்பட்டோருடன் மாத்திரம் அல்லது பிரைவேட் செக்டர் என்ற தனியார் துறையுடன் மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. அரசாங்கங்களும் திணைக்களங்களும் பல முடிவுகளை தீர்மானங்களை எடுக்க கணினியையே நம்பி இருக்கின்றன. இதற்கு பிரதானமான காரணம் என்று பார்த்தால், 24/7 என்ற நாளில் 24 மணித்தியாலமும் இயங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு இப்போது அரசாங்கங்களும் திணைக்களங்களும் தள்ளப்பட்டிருக்கின்றன. எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்காக பல்கி பெருகும் போது அவற்றை தனித்தனியே கவனிக்க லட்சக்கணக்கான ஊழியர்களை பணிக்கு அமர்த்துவதும், நிதி வசதி மற்றும் கட்டமைப்பு வசதி இல்லாததும் பல இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அத்தோடு பல டிசிஷன்ஸ் என்ற தீர்மானங்களை எடுப்பது மிக சிக்கலானதாக இருக்கிறது. சில நேரங்களில் சட்டத்துறை, பாதுகாப்பு துறை, அரசியல் சாசன அடிப்படை என்பவற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இதனால் சராசரி ஒருவரால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் தனி மனிதனால் முடிவுகளை எடுக்க முடியவில்லை. இதனால் பல சந்தர்ப்பங்களில் எவ்வித மனித தலையீடும் இல்லாமல், வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இல்லாமலேயே, லட்சக்கணக்கான முடிவுகளை கணினிகள் நொடியில் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ரைசல்,
சத்யநாதன், இப்ப இதுல ஒரு இன்னும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். அப்படின்னா இப்ப ஆஸ்திரேலியா எடுத்துக்கங்களேன், இதுல இருக்கிற பல துறைகள் அல்லது அமைச்சகங்கள் இங்க எல்லாம் கூட இந்த கணினிகள் தான் முடிவுகளை எடுக்குதா? அப்படி எடுக்கிறதா இருந்தா அது எப்படி எடுக்குதுன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம்.
நிச்சயமாக பல அமைச்சர்களும் திணைக்களங்களும் கம்ப்யூட்டர்களையும் நம்பி இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல முடியும். இப்ப சோசியல் செக்யூரிட்டி பேமெண்ட் என்ற சமூக பாதுகாப்பு கொடுப்பனவுகள் பற்றி எல்லோரும் அறிவார்கள்.
இப்ப சென்ட்ரல் சொல்றீங்க இல்லையா?
ஆமா ஆமா.
சரி,
வருமானம் குறைவானவர்களுக்கு, வேலை அற்றவர்களுக்கு என்ற பல தரப்பினருக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதை எல்லோரும் அறிவார்கள். உதாரணமாக ஜான் என்பவர் சோசியல் செக்யூரிட்டி பேமெண்ட் பெறுகிற ஒருவர் என்று எடுத்துக்கொள்வோம். அவர் தனது ஸ்மார்ட் போனில் அல்லது கம்ப்யூட்டரில் சோசியல் செக்யூரிட்டி திணைக்களத்தின் ஆப் என்ற செயலி ஒன்றை தரவிறக்கம் செய்து வைத்திருப்பார். இரு வாரங்களுக்கு ஒரு முறை அந்த ஆப் வழியாக இணையத்துக்கு சென்று தனது வருமானம், தற்போது வேலையில் இருக்கிறாரா இல்லையா என்பன போன்ற தரவுகளை அவர் பதிவு செய்வார். இந்த தரவுகளையும், ஏற்கனவே ஜான் தனது குடும்ப அங்கத்தினர் பற்றி கொடுத்துள்ள தரவுகளையும், கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கான திணைக்களத்தின் விதிமுறைகளையும், டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ற வரி திணைக்களத்தின் வரையறைகளையும், புதிதாக பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கொண்டு வரப்பட்டுள்ள மசோதாக்களையும் எல்லாவற்றையும் டேட்டா மேட்சிங் செய்து ஜானுக்கு இந்த தடவை கொடுக்கப்பட வேண்டிய கொடுப்பனவு இவ்வளவுதான் என்பதை கம்ப்யூட்டர் முடிவு செய்யும். கடந்த வருடம் மட்டும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சர்வீசஸ் என்ற திணைக்களத்தின் கணினிகள் இவ்வாறான 75 லட்சம் முடிவுகளை எடுத்திருக்கின்றன. இந்த திணைக்களத்தின் ஆப் என்ற செயலி 7.5 லட்சம் தடவைகள் தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. இதை போலவே ஏடிஓ என்ற வரிகள் திணைக்களம் வரி செலுத்துவோர் தரும் தரவுகளை மற்றும் தரவுகளோடு ஒப்பீடு செய்து எவ்வித மனித தலையீடும் இல்லாமலேயே ஒருவர் செலுத்த வேண்டிய வரி இவ்வளவு என்றோ அல்லது அவருக்கு மீள கொடுக்க வேண்டிய தொகை இவ்வளவு என்றோ நிர்ணயம் செய்கிறது. இமிகிரேஷன் என்ற குடிவரவு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவில் இ பாஸ்போர்ட் என்ற புதிய கடவுச்சீட்டுகளை ஸ்கேன் செய்வது மூலமாக ஒருவரை நாட்டுக்குள் அனுமதிப்பதா இல்லையா என்ற முடிவையும் கணினிகளை செய்கின்றனர்.
சரி, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப தரவுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு கணினி அல்லது கம்ப்யூட்டர் எடுக்கின்ற முடிவு என்பது இப்ப ஒருத்தரோட ஒரு சமூக பொருளாதார உணர்வு சூழல் சார்ந்து அது வந்து செயல்படாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லையா?
நிச்சயமாக இந்த விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு வரும் ஒரு விமர்சனம். ரைசல், பல கேள்விகள் இது தொடர்பாக இருக்கின்றன. ப்ரொசீஜரல் ஃபேர்னஸ் என்ற ஒரு பிரயோகம் உண்டு, அதாவது அதை தமிழில் நடைமுறை நடுநிலை என்று சொல்லலாம். கணினிகளே எல்லா முடிவுகளையும் எடுக்கும் நிலையில் இந்த நடைமுறை நடுநிலையை கணினிகள் எடுக்கின்றன என்று உறுதிபட சொல்ல முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்து, எடுக்கப்படும் முடிவுகள் டிரான்ஸ்பேரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி என்ற வெளிப்படையானவை, பொறுப்பேற்கப்பட்டவை என்பதற்கான உத்தரவாதம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஒரு கணினி எடுத்த முடிவுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு என்று வரும்போது பொறுப்பு ஏற்பவர் யார்? அதை தவிரவும் அந்த முடிவெடுக்கும் அதிகாரத்தை கணினிக்கு வழங்கியவர் யார்? கணினியில் புரோகிராமிங் என்ற முறையில் அலகோரிதம்ஸ் என்ற கணக்குகளை உட்செலுத்தி தீர்மானிப்பவர் யார் அல்லது திணிப்பவர் யார்? அவருடைய பொறுப்பு என்ன? இப்படியான பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. நமது நாட்டை போன்ற பல் கலாச்சார சமூகத்தில் டிசிஷன் மேக்கிங் என்ற முடிவு எடுக்கப்படும் நடைமுறையை கம்ப்யூட்டரிடம், கணினியிடம் மற்றும் முற்று முழுதாக ஒப்படைப்பது சரியா என்ற வேறு பல கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. இவை பல மட்டங்களிலும் கேட்கப்படுகின்றன. ஆனால் இன்றைய நடைமுறை வாழ்க்கை மற்றும் சிக்கலான நிர்வாக முறை காரணமாக மேலும் மேலும் பல புதிய முடிவுகளையும் தீர்மானங்களையும் கணினிகளே எடுக்க போகின்றன என்பதுதான் உண்மை. இறைசல்,
மிக்க நன்றி சத்யநாதன். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் இது. ரொம்ப கம்ப்யூட்டர் கணினி வந்து நம்ம வாழ்க்கையின் முடிவுகளை மேற்கொள்றதுங்கிறத நினைச்சாலே கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. மிக்க நன்றி.
அப்படியான ஒரு உலகில் தான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்ப்பதற்கான சாத்தியங்கள் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க iTunes இல் எம்மை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.